வணக்கம் நேயர்களே, இந்த கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி வந்து இதுக்கு நல்ல வரவேற்பு இருந்திருக்கு. ஒரு சில வாரங்கள்லாம் நம்ம வந்து இதை நடத்திட்டு இருக்கோம். இந்த வாரம் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு விஷயம், மார்க்கெட்டிங். அதை பத்தி பேச போறோம். இப்போ மார்க்கெட்டிங்னா சாதாரணமாக வந்து கம்பெனிஸ் இல்லைனா பிராண்டுகள் தான் வந்து மார்க்கெட்டிங் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனால் இப்போ நீங்களும் நாங்களும் வந்து மார்க்கெட்டிங் செய்ய முடியுமா, செய்யறோமா, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயம் இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில். இப்போ நம்ம மார்க்கெட்டிங் செய்யலைன்னா நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோமா? இப்போ மார்க்கெட்டிங்னா என்ன, எனக்கு வந்து மார்க்கெட்டிங் எப்படி பெனிஃபிட் ஆகும், நான் என்ன தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டிங்கை பற்றி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இன்னைக்கு வந்து நம்மளோட சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காரு. சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், பல கம்பெனிகளுக்கு வந்து கன்சல்டன்ட்டாக இருக்காரு. அவர் வந்து பல காலேஜஸ்ல வந்து MBA வந்து மார்க்கெட்டிங் கற்று தந்துருக்காரு. அவர் வந்து ஒரு சிம்பிள் புக் ஆன் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் மாயாஜாலம்னு ஒரு எளிமையா ஒரு புக் எழுதியிருக்காரு தமிழ்லயே. வந்து அவர் வந்து இன்னைக்கு நம்மளோட பேச போறாரு. இந்த ஷோ முடிஞ்சப்புறம் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஒருவேளை இதுக்கு மேல கேள்விகள் இருந்தா நீங்க எங்க தொலைபேசிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து 9500045642. நீங்க இமெயிலும் அனுப்பலாம். இமெயில் அட்ரஸ் வந்து kpc@nhm.in. KPC-னா கிழக்கு பாட்காஸ்ட். ஸோ kpc@nhm.in. வணக்கம் சதீஷ்.
வணக்கம்.
இப்போ மார்க்கெட்டிங்னா நம்ம சுத்தி மார்க்கெட்டிங் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி நமக்கு தெரியும் மார்க்கெட்டிங் நடக்கிறதா இல்லையான்னு?
மார்க்கெட்டிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறதாங்க. இது பல பேர் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸும் பெரிய பெரிய நிறுவனங்களும் பண்றதா மார்க்கெட்டிங்னு பல பேர் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வச்சு நினைச்சிருக்காங்க. அவங்க பண்றாங்க மார்க்கெட்டிங் இல்லைன்னு சொல்லல. பட் மார்க்கெட்டிங்னு நீங்க சொன்ன மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு ஏர் மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு என்டிட்டி. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, இப்போ நீங்கள் பீச்சுக்கு போயிருப்பீங்க இல்லை பார்க்குக்கு போயிருந்தீங்கனாக்கா அங்கே இந்த பலூன் விற்கிறவங்களை பார்த்துருப்பீங்க. அவங்க எப்படி விற்கிறாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து ஒரு பலூன் வேணா ஒரு பலூன் ஃப்ரீன்னு கத்துறதில்ல, ஒரு போஸ்டரியோ இல்லை ஒரு பேனரையோ கையில் வச்சுக்கிட்டு விற்கிறதில்ல. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆள், அந்த மனுஷன் ஸ்கூலுக்கு கூட போயிருக்க மாட்டார், மழைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்காத ஒரு மனுஷன் லுங்கியை மடித்து கட்டிக்கிட்டு வாய் ஃபுல்லாக வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இல்லை பீடா போட்டுக்கிட்டு பலூன் எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு சின்ன குழந்தைகள் போயிட்டு இருப்பாங்க, அப்பா மக்களோட இல்லை பெரியவங்களோட. அந்த குழந்தைகள்ட்ட போய் அந்த பலூனை கொடுக்குறாரு. அந்த குழந்தை அந்த பலூனை வாங்கின உடனே அதோட முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்ப்பீங்க நீங்களே. அதான் மார்க்கெட்டிங். ஏன்னா அதுக்கப்புறம் என்னதான் அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் அதட்டி மிரட்டி உருட்டி அந்த குழந்தைகிட்டே அந்த பலூனை பிடுங்கி அவர்கிட்ட கொடுக்கணும்னு ட்ரை பண்ணா கூட அந்த குழந்தை அழுது ஆகாத்தியம் பண்ணும். வேற வழி இல்லாம அப்பாவோ அம்மாவோ காசை அந்த பலூன்காரன்ட்ட கொடுத்துதான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் மார்க்கெட்டிங். இதை வந்து ஒரு இதுக்கு படிப்பு இல்லாதவருக்கு, ஒரு ஒரு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கூட இல்லாமல் அவருக்கு புரியுற ஒரு சிம்பிள் சமாச்சாரம். ஓகே, இதையே வந்து பெரிய லெவலில் சொஃபிஸ்டிகேட்டாக கம்பெனிஸ் பண்ணுறாங்க. அவரோட லெவலில் லுங்கி முடிச்சு கட்டிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங்கிறது ஆல் ஓவர் த பிளேஸ். இவ்வளோ எதுக்கு, நாமளே ஒரு மேனேஜரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றோம், வர அன்னைக்கு வீட்டை எவ்வளோ அழகாக டெக்கப் பண்ணுறோம். ஓகே, அன்னைக்கு மட்டும் ஒரு கோக், பெரிய கோக் பாட்டில் வாங்கி வைப்போம். விலை உயர்ந்த அதாவது வெண்ணெய் வாங்கினா கூட ஹை ரேஞ்சில் வெண்ணெயை வாங்கி அதில் சமையல் பண்ணுவோம். ஸோ அவரோட மனசை குளிர வைக்கணும், அதனால நம்ம காரியம் ஆகணும்னு. ஓகே, சோ அதுவும் மார்க்கெட்டிங் தான். இல்ல ஒரு ஒரு உங்க வைஃபே உங்கள்ட்ட புடவை வாங்கணும்னா அது எப்பவுமே கேட்ட மாட்டாங்க, ஃபோன் பண்ணி. அது உங்க மன உச்சி குளிர்ந்து இருக்கிற நேரத்துல நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது மெதுவா வந்து உங்க காதை கடிப்பாங்க. அதுவும் மார்க்கெட்டிங் தான்.
சரியா சொன்னீங்க நீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டிங்னா வந்து நம்ம டெய்லி லைஃப்லேயே நம்ம செஞ்சுட்டுருக்கோம். இப்போ ஒரு ரெசியூமே அது வந்து மார்க்கெட்டிங்னு சொல்ல முடியுமா நீங்கள்?
அதை விட அட்வர்டைஸிங்கே கிடையாது. அதாவது என்னை பற்றி, என்னை விற்க நான் செய்கிற ஒரு முயற்சி தான் என்னுடைய ரெசியூமே. அதான் சிவி நீங்கள் சொன்னது ரெசியூமே. அது என்னை பற்றி நான் என்ன மார்க்கெட் பண்ணிக்க நான் பண்ணுற காரியத்தில் ஒன்று தான் அந்த ரெசியூமே. அதே மாதிரி இப்போ இன்டர்வியூ போகும்போது நம்ம எப்படி போகிறோம், ஏனோ ஏன்னோ காமசமாக போகிறதில்ல. அன்னைக்குன்னு பார்த்து நல்ல ஷர்ட்டாக எடுத்து நாமளே அயன் பண்ணி ரொம்ப டீக்காக அன்னைக்கு மட்டும் ரொம்ப பவ்யமாக நடந்துக்கிறோம். ஸோ நம்மளை நம்மளே நம்ம மார்க்கெட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுவும் மார்க்கெட்டிங் தான். ஏன் இவ்வளோ எதுக்குங்க, சண்டே அன்னைக்கு எந்த பேப்பர் வேணால் பிரிங்க, அந்த மணமகன் மணமகள் தேவை காலம் பாருங்க, இதில் இல்லாத மார்க்கெட்டிங்கை நம்ம வெளியில் பார்க்க போகிறோம். ஓகே, சாதாரணமாக இருக்கிற ஒரு பொண்ணை கூட அவங்க அப்பா எப்படி வர்ணிச்சு எழுதியிருக்காரு.
இப்போ மார்க்கெட்டிங்னா ஒரு ப்ராசஸ் இருக்கா இல்லை நமக்கு நினைச்சதை நம்ம செய்யலாமா?
மார்க்கெட்டிங்கிறதே ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு செயல்முறை. நிறைய பேர் நினைப்பாங்க பொருளை விற்கிற ஒரு புத்தி அதாவது ஸ்ட்ராட்டஜி தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு. அவ்வளோ ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை மார்க்கெட்டிங். ஏன்னா மார்க்கெட்டிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸ், அதாவது நம்மளுடைய கஸ்டமரை நல்லா அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு அவரோட தேவை அதாவது அவரோட நீட்ஸை நல்லா புரிஞ்சுண்டு அவருக்கு தேவையானதை மற்ற காம்படிட்டர்ஸ் அதாவது போட்டியாளர்களை விட பெட்டராக கொடுத்து அவரை சாட்டிஸ்ஃபை பண்ற இந்த அத்தனை விஷயங்களும் கலவை தான் மார்க்கெட்டிங். தட் இஸ் இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ அதுல நாலு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நான் சொன்னதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு வாடிக்கையாளர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தேவைகள்னு ஒன்று இருக்கு. இதே தேவைகளை பூர்த்தி செய்யற பல காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ டிவினா ஒரு டிவியா இருக்கு, மொத்தம் இந்தியாவில் 52 பிராண்ட் ஆஃப் டிவி இருக்குங்கிறாங்க. ஸோ போட்டியாளர்னு ஒருத்தர் இருக்காங்க, கடைசியில அவரை சாட்டிஸ்ஃபை பண்றோம், அவர் இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் அவரை மகிழ வைக்கிறோம்.
கஸ்டமர்னா நீங்க வந்து வாங்குறவங்களை சொல்றீங்களா? அவங்கதான் கஸ்டமர் இல்லையா?
அவரும் கஸ்டமர். அவர் வாங்கிட்டு போய் வீட்டுல யாருக்கா கொடுக்கலாம், அதை யூஸ் பண்றாரு இல்லையா, அவரும் கஸ்டமர் தான். இப்போ நீங்க சலூனுக்கு போறீங்க, உங்களுக்கு முடிவு வெட்டிக்கிறீங்க, அவர் வெட்ட சொல்றீங்கன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க அந்த சலூன்காரருக்கு கஸ்டமர். இதே நீங்க உங்க ஒரு குழந்தைய அழைச்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் பார்லர் தாண்டி போறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு யாரு கஸ்டமர்? நீங்க கஸ்டமரா உங்க பையன் கஸ்டமரா?
பையன் தான் கஸ்டமரா இருக்கணும்.
சரி, இந்த விளையாட்டு விளையாடுவோம். உங்க பையன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கிறான், நீங்க ஒரு அதட்டு அதட்டி ஜுரம் வரும், ஸ்வைன் ஃப்ளூ அதெல்லாம் வரும், கிளம்பு வீட்டுக்குன்றீங்க. அப்போ உங்களால அந்த கடைக்காரருக்கு ஒரு கஸ்டமர் இழக்கிறார். இன் அதர் வேர்ட்ஸ், நீங்களும் அவருக்கு கஸ்டமர், உங்க குழந்தையும் அவருக்கு கஸ்டமர். அதாவது உங்க குழந்தைக்கு ஐஸ்கிரீம் தேவைப்பட்டது, உங்க குழந்தைய அவர் கவர் பண்ணார், ஆனா உங்களை கவர் பண்ண அவர் தவறிட்டார். ஒரு ஒரு மார்க்கெட்டர்ங்கிற முறையில வாங்குறவரும் கஸ்டமர் தான், அதை உபயோகிக்கிறவரும் கஸ்டமர் தான். சில டைம்ஸ் வாங்க தூண்டுவாங்க சில பேர். இப்போ இந்த காலத்து பொண்ணுங்களை கேட்டீங்கன்னாக்க, கல்யாணத்துக்கு எங்க நகை வாங்குறேன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் சின்ன புதுசா வந்த ஒரு கடையை சொல்லி அங்கதான் வாங்குறேன். ஓகே, அதை வாங்கி கொடுக்குற அப்பாவும் அதை ஓகேன்னு சொல்லலாம். ஆனா வீட்டுல ஒரு பயசான பாட்டி இருப்பாங்க, அதெல்லாம் முடியாது, ஜிஆர்டில தான் போய் வாங்கணும். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகும்போது அங்கதான் வாங்கினேன், உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும் போது நான் அங்கதான் வாங்கினேன், உனக்கு கல்யாணம் ஆகுது ராசியான கடை நான் அங்கதான் வாங்குவேன் அப்படிம்பாங்க. அதாவது வாங்குறவர் அதை போட்டுக்கிறவர் ரெண்டு பேருக்கும் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் பிடிச்சிருந்தா கூட இதை டிசைட் பண்ற இன்னும் வேற யாரோ ஒருத்தர். ஸோ அவரை அந்த மத்த நகை கடைகள் கவர் பண்ணலனா அந்த சேல் அவங்க வைக்க வேண்டி வரும். ஸோ அதனால வாடிக்கையாளருங்கிறது நாட் ஜஸ்ட் யூசர், டிசைடர், பயர், இன்ஃப்ளூயன்சர், அதாவது வாங்க வற்புறுத்துறவர், எல்லாருமே வந்து கஸ்டமர்ஸ் தான்.
இப்போ நீங்கள் வந்து யூசிங் கஸ்டமர் அண்ட் பேயிங் கஸ்டமர் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா, ரெண்டு பேரையும் கவர் பண்ண மாதிரி, அப்புறம் ரெண்டு பேரையும் கவர் பண்ணாமல் விட்டு அந்த வாய்ப்பையே அப்படியே மிஸ் பண்ண மாதிரி?
நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அட்லீஸ்ட் ரெண்டு நாள் ஆகும் ப்ரோக்ராம்.
ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன்.
ஒரு 10 வருஷம், ஒரு 8-9 வருஷம் முன்னால மேக்ஸ் ஐஸ்கிரீம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மேக்ஸ் ஐஸ்கிரீம்ங்கிறது குழந்தைகளுக்கான ஒரு ஐஸ்கிரீம். ஒரு ஒரு சிங்கத்தோட படத்தை போட்டு மேக்ஸ்னு பெரிய வார்த்தையில் எழுதின ஒரு ஆட்ஸ்னா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. குழந்தைங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பிடிச்சது அந்த ஐஸ்கிரீம், அவங்களுக்கு அது வேணும்னு குதிச்சாங்க. பட் ஆனால் அவங்க அம்மாக்கள் வந்து அந்த ஐஸ்கிரீம்லாம் கூடாது, உடம்பு கெடுதல் அப்படின்னு சொல்லி அதை தடுத்துட்டாங்க. இதை அறிஞ்ச அந்த கம்பெனி, அந்த மேக்ஸ் பண்ண அந்த கம்பெனி, சரி இதை எப்படா பிரேக் பண்ணலாம், இந்த குழந்தைகளுக்கு நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் பிடிச்சிருக்கு, குழந்தைகளுக்கு நம்மளோட பொருள் பிடிச்சிருக்கு, ஆனா அம்மாக்களை நம்ம கவர் பண்ண தவறிட்டோம், அம்மாக்கள் தான் நமக்கு இப்போ அந்த ப்ராப்ளம். ஸோ அம்மாக்கள் எப்படி கவர் பண்றதுன்னு யோசிச்சுட்டு அதுல ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஐடியா வந்தது. என்னன்னா அம்மாக்களை நம்ம கவர் பண்ண தவறிட்டோம், ஸோ அம்மாக்களை பத்தி நம்ம முதல்ல கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 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 2002 or 2003 ஒரு கேம்பெயின் கொண்டு வந்தாங்க. அந்த கேம்பெயின் எப்படின்னாக்க, அம்மாக்களை கவர் பண்ற மாதிரி எங்களுடைய மேக்ஸ் ஐஸ்கிரீம்ல வந்து பாலுடைய நற்குணங்கள் இருக்கு, அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, இது உங்க குழந்தைங்களோட போன்ஸுக்கு ரொம்ப நல்லது, உங்க குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க. ஒரு பெரிய கேம்பெயினே நடந்தது. அப்போ என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க?
அம்மாக்கள் வந்து அதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பல ஐஸ்கிரீம்கள் வந்து இதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது கெடுதல் நினைச்சிருப்போம். ஆனா இப்ப இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னா இந்த ஐஸ்கிரீம் தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா?
அதே தான் நடந்தது. அம்மாக்களுக்கெல்லாம் இந்த கேம்பெயின் ரொம்ப பிடிச்சி போய், ஆஹா இந்த ஐஸ்கிரீம் நல்ல ஐஸ்கிரீம் போல இருக்கு, இந்த ஐஸ்கிரீம் தான் நம்ம பசங்களுக்கு கேட்டா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பையனை கூப்பிட்டு, கண்ணா இந்த ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறியா, மேக்ஸ் ஐஸ்கிரீம் சொன்ன உடனே எல்லா குழந்தைங்களும் எனக்கு மேக்ஸ் வேண்டாம், அருண் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எந்த குழந்தைக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிருவோம். ஸோ ஒரு யூசர், ஒரு டிசைடர், ரெண்டு பேரையும் கவர் பண்ண தவறிது இந்த கேம்பெயின். ஸோ நீங்க கேட்ட எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ ரெண்டு பேரையும் கவர் பண்ணலனா ஒரு பொருள் ஃபெயில் ஆகுங்கிறதுக்கு இன்ஃபேக்ட் இந்த மேக்ஸ் ஐஸ்கிரீம் பிராண்டே இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம்.
இந்த கிழக்கு பாட்காஸ்ட்டில் இப்போ சதீஷ் கிருஷ்ணமூர்த்தியோட பேசிகிட்டு இருக்கோம் மார்க்கெட்டிங் பற்றி. அவர் வந்து மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு தமிழ்லேயே ஒரு நல்ல புக் எழுதியிருக்காரு, மார்க்கெட்டிங் மாயாஜாலம்னு, அதை வந்து கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கஸ்டமர்னா யாருன்னு சொன்னீங்க, இப்போ காம்படிட்டர்னா யார்?
காம்படிட்டருங்கிறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற வேறு எந்த பிராண்டுமே காம்படிட்டர் தான். இப்போ நீங்களே ஒரு கடைக்கு போகிறீங்க, ரொம்ப தாகமாக இருக்குன்ட்டு, என்ன கேப்பீங்க கடைக்காரன?
கோகோ பெப்சியோ ஏதோ கேட்பேன்.
ஓகே, கோகோ இல்ல பெப்சி இல்லங்கறான்
அப்படினா மினரல் வாட்டர் கேட்பேன்.
அப்போ இப்போ நீங்க தான் பெப்சியோட மேனேஜரா இருந்தா உங்களுக்கு கோக்கு மட்டும் காம்படிட்டர் இல்ல, அந்த மினரல் வாட்டரும் காம்படிட்டர் தான் இல்லையா? ஏன்னா உங்களோட தேவைகளை கோக்கும் பூர்த்தி பண்ணுது, பெப்சியும் பூர்த்தி பண்ணது, மினரல் வாட்டர். அது ஏன் நன்னாரி சர்பத்து கூட பெப்சியோட காம்படிட்டர் தான். சோ இந்த காம்படிட்டரை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். பல பேர் பண்ற தப்பு, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச காம்படிட்டர் மட்டும் தான் நம்ம பாக்குறோம். நமக்கு தெரியாம நமக்கு பின்னால வர காம்படிஷன் பல பேருக்கு தெரியறதில்ல. பல மார்க்கெட்டர்கள் ஃபெயிலியர் ஆறது காரணமே அதுதான். நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஏன் உங்களுக்கு ஒரு கேள்வியே கேக்குறேன், உலகத்திலேயே கேமராக்கள் அதிகம் தயாரிக்கிற கம்பெனி எது நினைக்கிறீங்க?
கேனனா இருக்கும், இல்லைன்னா யாஷிகாவா இருக்கும், இல்லைன்னா சோனியா இருக்கும், இல்லைன்னா கொடாக்கா இருக்கும்.
எல்லாமே இல்ல. உலகத்திலே அதிகமா கேமரா தயாரிக்கிற கம்பெனி இன்னைக்கு நோக்கியா. நீங்க பையில வச்சிருக்கீங்களே அதே நோக்கியா தான் நான் சொல்றேன். அதாவது நோக்கியா தான் உலகத்திலேயே அதிகமா கேமரா தயாரிச்சு அவங்க மொபைல் போன் கொள்ள வைக்கிறாங்க. சோ தே ஹேவ் பிகம் தி லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் கேமராஸ். இன்னைக்கு கேமரா கம்பெனிகளோட சேல்ஸ் குறையறதுக்கு காரணம் மத்த கேமரா கம்பெனிஸ் கிடையாது, நோக்கியா.
ஆமா, இப்ப நான் வந்து எல்லா போட்டோவும் வந்து என்னோட மொபைல் போன்லயே எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு டிஜிட்டல் கேமராவே தேவையில்லை. இப்போ
டிஜிட்டல் கேமரால இருக்கிற அதே பவர் இப்போ அவங்க நோக்கியா அவங்களோட கேமராலயும் வைக்கிறாங்களே. அதனால தான் நான் சொன்னேன், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாஷையில சொல்லணும்னா காம்படிட்டர் எப்படி வருவார் எப்ப வருவாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வந்து நம்ம கவிதா இருப்பார்.
இப்ப நீங்க நாலு விஷயம் சொன்னீங்க, கஸ்டமர் நீட்ஸ், காம்படிட்டர், சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு. இப்ப கஸ்டமரும் காம்படிட்டரும் நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப நீட்ஸ்னா என்ன?
தேவைகள். அதாவது நமக்கு கஸ்டமருக்கு தேவையானதை தெரிஞ்சு புரிஞ்சு அதை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த அந்த திறந்த மார்க்கெட் இருக்கு. இப்போ வாடிக்கையாளரோட தேவைகளை கரெக்டா புரிஞ்சுக்கிறதுல தான் மார்க்கெட்டிங்கோட சக்சஸே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு உதாரணமா உங்களை திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கறேன். இப்போ மெட்ராஸ்ல எத்தனையோ தியேட்டர்கள் இருந்தது, நிறைய தியேட்டர்கள் கடைசி ஒரு 15-20 வருஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் நினைக்கிறீங்க?
ஏன்னா யாருமே வரல தியேட்டருக்கு.
எதனால?
அவங்களுக்கு வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். வீடியோ திருட்டு விசிடி வந்தது, சோ அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போ யாருமே வந்து தியேட்டருக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே.
சரி, அப்படி இருக்கிற பட்சத்துல சத்யம் தியேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க. சத்யம் தியேட்டர் மட்டும் ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்கு? ஏன்னா சத்யம் தியேட்டர் கஸ்டமர்களுக்கு என்ன தேவைங்கறத புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நாங்க அளிக்கிறது சினிமான ஒரு சேவை இல்ல, என்டர்டெயின்மெண்ட்ங்கிற ஒரு சர்வீஸ் அப்படின்னு புரிஞ்சதுனால வந்த சக்சஸ். அதாவது அந்த கஸ்டமரோட தேவைகளை புரிஞ்சதுனால வந்த சக்சஸ் அது. மத்த தியேட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க ரேஷன் ஷாப் மாதிரி காலம்பரம் ஒரு மணி நேரம் டிக்கெட் கொடுப்பாங்க, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே டிக்கெட் கொடுப்பாங்க. சத்யம் தான் முதல்ல காலம்பரம் 7 மணிக்கு எங்க கவுண்டர் ஓபன் பண்ணிடுறோம், எப்போ வேணாலும் வந்து நீங்க டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த சௌரியத்தை கொடுத்தாங்க. ரெண்டாவது, நீங்க வந்து தியேட்டருக்கு வந்து தான் டிக்கெட் வாங்கணும்னு அவசியமே இல்ல, ஃபோன் பண்ணி வீட்டுக்கே வந்து கொடுக்குறேன். அடுத்தது ஆன்லைன், இன்டர்நெட்ல வந்து டிக்கெட் புக் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் அவங்க எந்த சீட்ல நீங்க உட்காரீங்கன்னு கூட, நீங்க யாரை கூட்டிட்டு போறீங்கன்றது பொறுத்து எந்த சீட் வேணுமோ அந்த சீட்டை நீங்க அங்கேயே புக் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க. வரவங்க என்டர்டெயின்மெண்ட், சினிமாங்கிறது ஒரு கருவி. ஐ வாண்ட் டு பி என்டர்டெயின், எனக்கு பொழுது போகணும். அதுல சினிமாங்கிறது ஒரு 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 பார்ட் ஆஃப் இட். பட் சினிமா கம்ஃபர்டபுளா உட்காந்து பார்க்கணும். எத்தனை வாட்டி நம்ம தியேட்டருக்கு போய் பாத்ரூம் போகாம வந்திருக்கோம், ஏன்னா அங்க உள்ள போனாக்க அப்ப திரும்பி படம் பார்க்கற ஆசையே போயிடும். ஆனா சத்யம் தியேட்டருக்குள்ள போனீங்கன்னா அதுவே என்னவோ ஒரு ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஏன்னாக்க நீங்க என்டர்டெயின்மெண்ட், ஐ வாண்ட் டு பி என்டர்டெயின், எனக்கு பொழுது போகணும் அப்படின்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சிட்டோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சிட்டு அங்க வரும்போது உங்க அந்த தேவையை புரிஞ்சு உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்தது தான் சத்யமோட சக்சஸ். இன்ஃபேக்ட் இந்த தேவையை நீங்க புரிஞ்சாக்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் மீறி கொடுக்கறதுலதான் மார்க்கெட்டோட திறமை இருக்கு. இப்ப நீங்க இதே சத்யம் போனீங்கன்னாக்க நிறைய சின்ன குழந்தைகளை அழிச்சிட்டு பேரண்ட்ஸ் வரதை நீங்க பாக்கலாம். பல தியேட்டர்ல அது பண்ண
மாட்டேன்,
மொத சீன்லயே குழந்தை அழ ஆரம்பிச்சு. நமக்கு எவ்வளவு படம் போறாருந்தாலும் உட்காந்து பார்ப்போம், குழந்தையால பார்க்க முடியாது, அது அழ ஆரம்பிச்சிடும். சோ என்ன ஆகும்? அப்பாக்கள் வந்து குழந்தை தூக்கிட்டு வெளியில போய் ஆகணும்.
நானே பண்ணிருக்கேன் நிறைய
தடவை. ஏன்னா அம்மாக்கள் தூக்கிட்டு போக மாட்டாங்க, சோ அப்பாக்கள் தான் வாய்ச்சிட்டு வெளியில போனோம். சோ படம் பாக்குற ஆசையே போயிடும், அடப்படி அடுத்த வாட்டி திருட்டு விசியில பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த செக்மெண்டே சினிமாக்கு வராம விட்டுட்டாங்க, நின்னுட்டாங்க. சத்யம் தியேட்டர் அவங்களோட தேவைகளையும் புரிஞ்சுக்கிட்டாங்க, கிரஷ் ஓபன் பண்ணியிருக்காங்க ஒரு குழந்தைகள் பாதுகாப்பகம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு 6 மாசத்துல குழந்தை இருக்கா இல்ல 1 வயசுல குழந்தை இருக்கா, இதனால உங்களால படம் பார்க்க முடியலையா, கவலைப்படாதீங்க, அழைச்சிட்டு வாங்க, டிக்கெட் புக் பண்ணுங்க, நீங்களும் ஒய்ஃபும் தம்பதி சமேதரா போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, குழந்தைய எங்கள்கிட்ட விட்டுருங்க, நாங்க குழந்தைய பாத்துக்கிறோம், படம் முடிஞ்சு போகும்போது மட்டும் மதுரமா குழந்தை அழைச்சின்னு போயிட்டுங்க. சோ அந்த செக்மெண்டோட தேவைகளையும் புரிஞ்சு அவங்களுக்கு அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனாலதான் இன்னைக்கு சத்யம் தியேட்டர் மத்திய தியேட்டர்லாம் க்ளோஸ் டவுன் பண்ணா கூட சத்யத்தை மட்டும் இன்னும் சக்கப்போடு போடுது. சோ மார்க்கெட்டிங்கோட தேர்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் அந்த தேவைகள், அதை புரிஞ்சுக்கிறது மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்ப வாடிக்கையாளரோட நீட்ஸ் வந்து சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கறது தான் வந்து மார்க்கெட்டிங் இல்லையா?
ஆமா, கரெக்ட்.
இந்த கிழக்க பாட்காஸ்ட்ல இப்போ சதீஷ் கிருஷ்ணமூர்த்தியோட பேசிட்டு இருக்கோம் மார்க்கெட்டிங் பத்தி. அவர் வந்து மார்க்கெட்டிங்கை பத்தி ஒரு தமிழ்லயே ஒரு நல்ல புக் எழுதியிருக்காரு, மார்க்கெட்டிங் மாயாஜாலம்னு. அதை வந்து கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க. மணிவண்ணன் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, இப்போ அவரோட கேள்வியை இப்ப கேட்போம். வணக்கம் மணிவண்ணன்.
வணக்கம்.
உங்க கேள்வி என்ன?
இப்போ நம்ம ஒரு கடைக்குள்ள நம்ம நுழையிறோம் இல்லைங்களா, நுழைஞ்ச உடனே அங்க பொருட்கள்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல சில பொருட்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பாக்குறதுக்கு, அந்த பேக்கேஜிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, நமக்கு வாங்கணும்னு தோணும் அப்படியே. சோ அந்த மாதிரி அப்படி செய்ய வைக்கிறதுக்கு உங்க மார்க்கெட்டிங் சைட்ல இருந்து நீங்க எப்படி அதை வந்து கொண்டு வரீங்க அந்த அழக அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்.
பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு பொண்ணு அழகு பண்ணி வரப்போற மாப்பிள்ளைக்கு ஏத்தாப்புல கொண்டு வரது இல்லையா, அதோட ஈக்குவல் தான் கடையில நான் மார்க்கெட்டிங் நாங்க பண்ற பேக்கேஜிங். பேக்கேஜிங்ல அது அழகா இருக்கும்போது தான் உங்க கண்ணை பறிச்சு அதை எடுக்க தோணுது. இப்ப நீங்க சோப்பு கவுண்டர் கிட்ட நிக்கிறீங்க, ஹமாம் இருக்கு, லக்ஸ் இருக்கு, ஹமாம் எடுத்து பாருங்க, லக்ஸ் எடுத்து பாருங்க. ஹமாம் ஒரு மாதிரி ஒரு ஆர்டினரி பேப்பர்ல, அவங்க ஹேர்பல்னு சொல்றதுனால அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஆனா லக்ஸ் ரொம்ப ரிச்சா ஒரு ஃபாரின் ஆர்ட் பேப்பர்ல தொட்டாலே ஏதோ வயவயானு கிட்டத்தட்ட ஒரு ஆக்ட்ரஸோட ஃபீலிங் கொடுப்பாங்க அந்த சோப்லயே. ஏன்னா அதுதான் அவங்க விளம்பரத்துல சொன்னது, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க பேக்கேஜிங். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பாத்ரூம் கிளீனர்ஸ், அதாவது டாய்லெட்டை கிளீன் பண்ற லிக்விட் எல்லாம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பிராண்ட் ஹார்பிக். அதோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா ஏதோ மகாபாரத கூனி மாதிரி குனிஞ்சு ஒரு மாதிரி ஷேப்ல இருக்கும். ஏன்னா அந்த ஷேப் தான் அந்த பிராண்டோட சக்சஸ். ஏன்னா உங்க அம்மாவை கேட்டு பாருங்க, டாய்லெட் அந்த குய குனிஞ்ச அந்த கிளீன் பண்றதுக்கு சௌரியப்படுற ஒரே ஷேப் ஹார்பிக்கோட தான். அதனாலதான் இன்னைக்கு அந்த பிராண்ட் நம்பர் ஒன்னா இருக்கு. அது ஒரு பேக்கேஜிங் சக்சஸ்.
இந்த கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் வந்து இப்போ சதீஷ் கிருஷ்ணமூர்த்தியோட மார்க்கெட்டிங் பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் மார்க்கெட்டிங்னு சொன்னீங்க. இப்போ கஸ்டமரை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, என்ன பண்ணணும் அதுக்கு?
அதுக்கு தான் மார்க்கெட்டிங்கில் 4 P's அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு மார்க்கெட்டராக நாம் கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறோம், ப்ராடக்டோ இல்லை ஒரு சர்வீஸோ கொடுக்குறோம், ஒரு டியோட்ரண்ட் கொடுக்குறோம், இல்லை ஒரு டிட்டர்ஜென்ட் கொடுக்குறோம், இல்லை ஒரு ஊதுபத்தி கொடுக்குறோம், ஏதோ இன்சூரன்ஸ் கொடுக்கலாம், இல்லை இஞ்சி மரப்பா ஏதோ ஒன்று கொடுக்குறோம். அதுக்கு பேர் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஒரு விலையை நிர்ணயிக்கிறோம், அதுக்கு பேர் ப்ரைஸ். இதை வந்து கஸ்டமர்கிட்ட எடுத்துட்டு போய் ரீச் பண்றதுக்கு கடைகள் மூலமாவோ இல்லை வீடு வீடாவோ ஏதோ ஒரு முறையில் போய் கொண்டு சேர்க்கிறோம். அதுதான் பிளேஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பிளேஸ் மார்க்கெட்டிங்ல. இந்த மூணுத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இது இந்த மாதிரி ஒரு விலையில இருக்கு, இங்க இது கிடைக்குது, இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான குணாதேசங்கள் இதெல்லாம் அப்படின்னு ஒரு மெசேஜ நான் உங்களுக்கு எடுத்துட்டு போனோம் அஸ் அ மார்க்கெட்டர். அதுக்கு பேர் ப்ரமோஷன். அதனாலதான் இந்த ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன் கலவை தான் 4 P's, அதாவது 4 P அப்படின்னு மார்க்கெட்டிங்ல சொல்லுவோம்.
இப்போ ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், எப்படி இந்த 4 P's யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் செஞ்சிருக்காங்க அப்படின்னு.
நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னால கொடுக்க முடியும், சிக் ஷாம்பு. இன்னைக்கு இந்தியாலேயே தலை சிறந்த ஷாம்புவோட வரிசையில் பார்த்தீங்கன்னா டாப் 3 இருக்கு சிக் ஷாம்பு. நம்ம ஊர்காரர் மிஸ்டர் சி கே ரங்கநாதன் அவர் உருவாக்கின ஒரு பிராண்ட். அது வந்து இந்த 4 P's ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ அந்த காலத்தில் 20-25 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்பயும் தலை கிளீன் பண்ணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருந்தது. பட் அப்போலாம் 30-40 ரூபா ஷாம்பு பேங்க்ல லோன் போட்டு தான் அந்த காலத்துல இப்போ ஷாம்பு பாட்டில் வாங்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது.
இல்லைன்னா சோப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா?
ஆமா, தாராளமா சோப் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் சோப் யூஸ் பண்ணுவாங்க, சிகக்காய் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஒண்ணுமே யூஸே பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள கிளீன் பண்ணுங்கிற அந்த ஆசை இருந்தது. அதை உணர்ந்த அந்த கம்பெனி கெவின் கேர் என்ன பண்ணாங்கன்னாக்க, அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தேவை இருக்கு ஆனா அவங்களால அதை வாங்க முடியல, அவங்களை வாங்க வைக்கிறது எப்படின்னு யோசிக்கும் போது தான் ஷாம்பு எதுக்கு பாட்டிலா இருக்கணும், அது 100 ML தான் இருக்கணும்னு ஒரு சட்டமும் இல்லையே அப்படின்னு சொல்லி அதையே அதை குறைச்சாக்க அதை எளிமையான ஒரு பிரைஸ்ல கொடுக்க முடியுமே யோசிச்சு 8 ML சாஷே, அப்பெல்லாம் பில்லோ பேக்ஸ் அப்படிமா
பாத்திரத்தெல்லாம்
போட்டலாம் சொல்லுவோம். அந்த சாஷேல ஷாம்புவை கொண்டு வந்து 8 ML அந்த சாஷேவை கொண்டு வந்ததுனால அதை விலையும் கம்மியா கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஒரு பாக்கு ஒரு ஷாம்புவை ஷாம்புனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இல்லனா வந்து ஒரு பெரிய பெரிய கடைகள்ல தான் கிடைக்குங்கிறத தக தெரிஞ்சு சாதாரண பொட்டி கடையில கூட அந்த ஷாம்புவை வச்சு அதை வந்து தியேட்டர்கள்ல வந்து அட்வர்டைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பெரிய சக்சஸா கொண்டு வந்தாங்க கெவின் கேர் கம்பெனி. ஸோ அதை ஒரு அந்த சிம்பிளா ஒரு 8 ML சாஷே, அதாவது ஒரு ப்ராடக்ட், அதுக்கு ரொம்ப எளிமையான விலை பிரைஸ், அதை வந்து ஒரு பொட்டி கடையில போய் வாங்க வசதி பண்ண அந்த 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 திறன் இருக்கு இல்லையா, அதுக்கு பிளேஸ். அண்ட் ஃபோர்த், தியேட்டர்கள் அந்த ஆடியன்ஸ் போற இடம் இது தியேட்டர். அந்த காலத்தில் அவங்கள்ட்ட டிவி எல்லாம் கிடையாது, அவங்க போன மீடியம் இது தியேட்டர், அங்க அட்வர்டைஸ் பண்ணி. ஸோ ப்ரமோஷன் இந்த நாலுத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணனாலதான் இன்னைக்கு சிக் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கு.
நீங்க ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க இந்த சிக் ஷாம்பு. இது வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. இப்ப சமீபத்துல யாராவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா ஒரு புதுமையா?
தாராளமா, கிழக்கு பதிப்பகம் அவங்க வந்து பொதுவாகவே வந்து புக்ஸ்னா புக்கு கடையில் தான் இருக்கணும் அப்படின்னு, அதுவும் ஒரு எழுதப்படாத சட்டம் தான். ஸோ அதை புக்கு கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு புக்கு வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஏரியா இல்லை கிட்டத்தட்ட அடுத்த ஊருக்கே போக வேண்டிய நிலைமை தான் பல இடத்துல இருக்கு. பட் ஆனால் புக்கு படிக்கணுன்ற வழக்கம் எல்லார்ட்டையும் இருக்கு, அட்லீஸ்ட் பல பேர்கிட்ட இருக்கு. ஸோ கிழக்கு பதிப்பகம் யோசிச்சாங்க, நம்மளுடைய புக்ஸை வந்து எப்படி எடுத்துட்டு போய் கஸ்டமர்கிட்ட ரீச் பண்றது? ஒன்னு கஸ்டமரை நம்ம கிட்ட வர வைக்கணும், ரெண்டாவது இன்னொரு வகை இருக்கு, நாம எப்படி கஸ்டமர்கிட்ட போக முடியும்? அந்த வகையில யோசிச்சுதான் புத்தகத்தை கஸ்டமர் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பிளேஸ் பண்ணாங்க. இப்ப நீங்க பல ஹோட்டல்ஸ்ல போனீங்கன்னாக்க கிழக்கு புத்தகங்கள் இருக்கும், நீங்க பில் பே பண்ணிட்டு வெளியில வரும்போது வெயிட் பண்ணும் போது பக்கத்துல புக் இருக்கும் போது உச்சி குளிர்ந்து வயிறு நிரம்பி இருக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து புக்கு கணக்கு தெரியும். அப்போ மேபி ஒரு இதனால நிறைய அவங்களுக்கு அங்க சேல்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஹோட்டல்ஸ்ல மட்டும் இல்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல வச்சாங்க, இவ்வளவு ஏங்க புத்தகங்களை எடுத்துட்டு போய் மருந்து கடைகள்ல கூட வச்சாங்க.
மருந்து கடைகள்லாம் புத்தகம் வைக்குமா?
ஹெல்த் புக் வைக்கும் இல்லையா? இப்போ டயபெட்டிஸை பத்தி ஒரு புக் போட்டிருக்காங்க, அந்த புக்கை கொண்டு போய் ஃபார்மசியில வைக்கிறீங்க, அந்த கடைக்கு டயபெட்டிஸ் அஃபெக்ட் ஆன ஒருத்தர் வரார், ஒரு இன்சுலின் வாங்க வர்றார், இல்ல அதுக்கு டயபெட்டிஸ் கொண்டு மருந்து வாங்க வர்றார். வாங்கிட்டு நிமிந்து பார்க்கும் போது டயபெட்டிஸை எதிர்கொள்வது எப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தா அது எவ்வளவுப்பா, அது என்ன பாத்துங்க எடுன்னு கேட்க தோணும். அதை வாங்கி ஒரு பக்கத்தை படிச்சவர் இந்த புக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே, நமக்கு பயன்படுமேன்னு சொல்லி 60 ரூபாவோ 70 ரூபாவோ கொடுத்துட்டு வாங்குறதுக்கு ஆன சாத்தியக்கூறு ஜாஸ்தி.
கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், பொருத்தமான நடந்தான் அது. மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கணும்னா என்ன செய்யணும் அதுக்கு?
அதுக்கு முதல்ல வந்து கஸ்டமர்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும், கஸ்டமர்களை வந்து செக்மெண்ட் பண்ணும், அதாவது வகைப்படுத்தணும். ஏன் வகைப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம 5 விரலும் ஒன்றா இல்லை, அந்த மாதிரி ஒரு 5 பேர் எடுத்திங்களா, அவங்க 5 பேருக்கும் ஒரே தேவை இருந்தாலும் அவங்க வாங்கக்கூடிய பிராண்டுகள் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துப்போம், ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு காலேஜ் எடுத்துப்போம், அந்த 50 பசங்களுக்கும் பைக் வேணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அந்த 50 பேருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். அதுல ஒரு 10 பேருக்கு வந்து எனக்கு நிறைய மைலேஜ் கொடுக்கற பைக் வேணும் அப்படின்னு ஆசைப்படும்.
பட் இப்ப தேவைன்னா அவங்களுக்கு பைக் தானே தேவை, அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு வாகனம் வேணும், அதுதானே தேவை அவங்களோட
இல்லையா? அதே தேவைகளே பல, அந்த தேவையை எப்படி பூர்த்தி பண்றோன்றது இருக்கு இல்லையா? இப்போ அதே பைக்கை இப்போ எனக்கு வந்து நல்ல ஸ்பீடாக போகிற பைக் வேணும், என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பையனுக்கும் பைக் வேணும், ஆனால் அவனுக்கு வந்து நிறைய மைலேஜ் கொடுக்குற பைக் வேணும், அவனுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவனுக்கு நம்ம பைக்கு ஓட்டினா ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும் அப்படிங்கிற நீட் இருக்கும், இன்னொருத்தனுக்கு ரொம்ப குண்டா இருக்கிற ஆளாக இருப்பான், தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தன்னை மாதிரி தாட்டியாக ஒரு பைக் வேணும்னு ஆசைப்படுவான். அதாவது 5 பேரும் ஒன்று தான், ஒரே கிளாஸ் தான், ஏன் ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், ஒரே இன்கம் லெவல்லையும் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களோட 5 பேருக்கும் ஒரே தேவை இருந்தாலும் லுக் அட் ஹவ் அவங்களுக்கோட நீட்ஸ் எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னு, ஒருத்தருக்கு ஸ்டைல் வேணும், ஒருத்தருக்கு மைலேஜ் வேணும், ஒருத்தருக்கு ஸ்பீட் வேணும், இன்னொருத்தருக்கு சம்திங் எல்ஸ் வேணும். ஸோ அதை முதல்ல நம்ம வகைப்படுத்தணும், இதுக்கு தான் மார்க்கெட்டிங்கில் செக்மெண்டேஷன் பேர். இதை பண்ணி இப்போ பல்சர் எடுத்துப்போம், பல்சர் இந்த பைக் மார்க்கெட்டை பார்த்தாங்க, சரி நிறைய பசங்களுக்கு வந்து மைலேஜ் வேணும், அதாவது ஒரு வாட்டி பெட்ரோல் போட்டால் 2 மாதம் அந்த பக்கமே போகக்கூடாதுன்ற ஒரு ஆசை இருந்தது அவங்களுக்கு, ஏற்கனவே ஸ்ப்ளெண்டர் இருந்தது. திரும்பினாங்க, அங்கே இன்னொரு செட் ஆஃப் பசங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு பைக் வேணும், ரொம்ப அதாவது ரொம்ப வேகம், அவங்களோட வேகத்துக்கு ஈடு கொடுக்குற பைக் வேணும் அந்த மாதிரி ஆசைப்படுற சில ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு யமஹா இருந்தது. இன்னும் கொஞ்சம் திரும்பினாங்க, நல்லா தாட்டியாக நல்ல வெயிட்டாக நல்லா என்ன மாதிரி நல்ல ஆம்பளத்தனமான பைக் வேணும்னு நினச்ச சில பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு புல்லட் இருந்தது. இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்த்தா நிறைய பசங்க இருந்தாங்க, ரொம்ப ஸ்டைலாக இருந்தாங்க, ஜீன்ஸ் தான் போட்டுப்பாங்க, தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு பேசுவாங்க, கூலிங் கிளாஸ் போட்டுப்பாங்க, பட் அதாவது எது எதை பண்ணாலும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணுங்கிற ஆசை இருந்தது. பட் ஆனால் அவங்களுடைய ஆசைக்கு தேவைப்பட்ட மாதிரி பைக் இல்லை, அதனால தான் அவங்க பல்சர்னு ஒரு பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுக்கு டெஃபினெட்லி மேல்னு ஒரு பேஸ் லைன் கொடுத்தாங்க, அதாவது ரொம்ப ஸ்டைலாக உனக்கு அந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு பைக் வேணும்னா என் பைக்கை வாங்கு அப்படின்னு சொல்லி வித்த பைக் இன்னைக்கு அந்த கேட்டகரியில் நம்பர் 1 பிராண்டாக இருக்கு.
இப்போ நீங்கள் பல்சர்னா ஸ்டைலுன்னு சொன்னீங்க, ஸோ இப்போ மற்ற பைக்குக்கெலாம் வந்து என்ன சொல்கிறாங்க அவங்கள பற்றி?
ஒவ்வொருத்தரும் சொல்லி ஆகணும், அதாவது கஸ்டமர் மனசில் இடம் பிடிக்கணும்னா தான் யார், தான் இன்னார், தன்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி தான் விற்க முடியும், அதுக்கு தான் பொசிஷனிங்னு பேர், அதாவது இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். இப்போது பல்சர்னா ஸ்டைல் நம்ம பார்த்தோம், ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர்னா மைலேஜ்னு பார்த்தோம், புல்லட்னா மேச்சோனஸ், நல்ல ஒரு ஆண்மைத்தனமான பைக்குன்னு பார்த்தோம். அதனால் ஒவ்வொரு பைக்குக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அதில் தான் அந்த சக்ஸஸே அடங்கியிருக்கு. இப்போ நானே உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லினா உங்களுக்கு என்ன மனசில் தோணுது?
பட்டு
நானோன்னா உங்கள் மனசில் என்ன தோணுது?
1 லட்சத்துக்கு ஒரு கார் கிடைக்கும்.
சரவண பவன்னா உங்களுக்கு என்ன
தோணுது? ரொம்ப டேஸ்டி ஃபுட்.
இந்த 3 பிராண்டுமே உங்கள் மனசில் இடம் பிடிச்சதுக்கு ஆன காரணம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், அதாவது உங்கள் மனசில் தான் இன்னார், தன்னால் இதாக பண்ண முடியும், அதாவது தன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் இதுதாங்கிறத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் உங்களால் டாப் ஆஃப் த மைண்ட் உங்களால் சொல்ல முடிஞ்சது ஆன்சரை. அதனால தான் இந்த 3 பிராண்ட்ஸும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கும். ஸோ அதுக்கு தேவை தான் பொசிஷனிங். இந்த பொசிஷனிங்கிறது ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, இப்போ வந்து மதுரைனா மல்லி, கும்பகோணம்னா வெத்தலை, காங்கேன்னா காலை, அதாவது ஊர்கள் கூட பொசிஷன். இப்போ கோவாவுக்கு போங்க, அங்கே நல்லா சர்ச் இருக்குன்னா நீங்கள் பார்த்து சிரிப்பீங்க, ஏன்னா கோவா உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் பீச்சஸ், தமிழ்நாடுனா கோயில்கள்.
சினிமா ஸ்டார்னாவும் ஒரு பொசிஷனிங்னு சொல்ல முடியும்.
கண்டிப்பாக உலகத்தில் ப்ராடக்ட் ஆகட்டும், பிளேஸ் ஆகட்டும், பீப்புள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஒரே ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப எந்த குழந்தைய தட்டி திருப்பிக்க ஸ்டைல்னாக்க ரஜினிகாந்த் தான், கமல்ஹாசன்னா வெரைட்டியா ரோல் பண்றவர் அப்படிங்கிறது அவங்களோட பொசிஷனிங். அதனாலதான் ரஜினி சிவாஜி பண்ணும்போது ஹிட் ஆச்சு, கமல் தசாவதாரம் பண்ணும்போது ஹிட் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, ரஜினி தசாவதாரம் பண்ணி கமல்ஹாசன் சிவாஜி பண்ணியிருந்தாரு, இந்த அளவுக்கு வெற்றி பெற்றுக்குமா? ஏன்னா அவங்களுடைய பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க படங்கள் பண்ணதுனாலதான் அந்த படங்கள் நீங்க வெற்றி அடைஞ்சது.
ஒரு ப்ராடக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பொசிஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம
மார்க்கெட்டுக்குள்ளே முதல்ல வரணும். அதாவது எந்த கேட்டகரியிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர பிராண்டு பொதுவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹிந்து ஆகட்டும், ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஆகட்டும், ஃபஸ்ட்டு வர பிராண்ட்ஸ் எப்பவுமே வந்து ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்குது. நீங்களே உங்களை நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது எப்பவுமே ஞாபகம் இருக்கும், முதல்ல பண்ணது எப்பவுமே ஞாபகம் இருக்கும், முதல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் வரதெல்லாம் மறந்து போயிடும். இப்போ நானே உங்களை கேட்குறேன், சந்திரனில் முதல்ல காலை வச்ச மனுஷன் யார்?
நீல் ஆம்ஸ்ட்ராங்.
ரெண்டாவதாக காலை வச்சது யார்?
தெரியாது.
உலகத்திலே உயரமான மலை எதுங்க?
மவுண்ட் எவரெஸ்ட்.
செகண்டு?
தெரியாது.
ரொம்ப சிம்பிளாக அவனு கேட்குறேன், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருங்க?
ஜவஹர்லால் நேரு.
செகண்டு?
சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா, சாஸ்திரின்னு இழுக்கிறீங்களா யாருன்னு தெரியல. அதாவது முதல்ல தெரிஞ்ச நமக்கு ரெண்டாவது மூணாவது நாலாவது தெரியறது இல்ல. இது வந்து ஒரு லைஃபோட இது. அதனால தான் சொல்வாங்க ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் கிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மோக் எப்பவுமே நம்ம மறக்க மாட்டோம் அப்படின்னு. அதோட எஃபெக்ட் தான் நம்ம பிராண்ட்ஸ்லயும் பாக்குறோம். முதல்ல வர பிராண்ட் முதுவாவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அதுக்கு அடுத்த வர பிராண்ட் மனசுல நிக்க மாட்டேங்குது.
பட் முதல்ல வர முடியலன்னா?
நல்ல க்வெஸ்சன். எல்லா பிராண்டாலையும் முதல்ல வர முடியாது. சோ அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க, நான் ஒரு கேட்டகரிக்குள்ள அதாவது ஒரு பொருள் வகைக்குள்ள என்டர் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ஃபேர்னஸ் கேட்டகரியா எடுத்துப்போம் சார். இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கு, ஃபேர் எவர் இருக்கு, ஃபேர் க்ளோ இருக்கு, இந்த மாதிரி ஃபேர்ல ஆரம்பிக்கிற பல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க போகணும்னு வச்சுங்க, நீங்க முதல்ல போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டாங்க. இப்ப நீங்க கேட்கறது பின்னால் இனிமே வர போற பிராண்ட் என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிள், இந்த கேட்டகரிக்குள்ள முதல்ல வரதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிக்கிறதா அந்த பிராண்ட் பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், இமாமி ஒரு வருஷத்துக்கு மேலே லான்ச் பண்ண ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து மொதல் பிராண்டு கிடையாது இந்த கேட்டகரிக்குள்ள. எத்தனையோ பிராண்ட் இருந்தது, இவங்க அப்புறம் தான் வந்தாங்க. ஆனால் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் தான் ஆம்பளைகளுக்கான முதல் ஃபேர்னஸ் கிரீம். அதனால தான் அவங்க இன்றைக்கும் நம்பர் ஒன்னாக இருக்காங்க. அதாவது ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர் அவர் இவ்வளோ இருந்தாலும் தன்னை தனியாக தெரியணுங்கிறதுக்கோசரம் அவங்க மற்றவங்கெல்லாம் லேடிஸுக்கு, நான் ஜென்ஸுக்குன்னு அதுக்கு உண்டான விளம்பரங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஃபேர் அண்ட் லவ்லியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, லேட்டாக வந்த ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது.
இந்த கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தியோட மார்க்கெட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. உங்க பேர் என்ன, உங்க கேள்வி என்னன்னு
சொல்லுங்க. வணக்கம், நான் கார்த்திகா பேசுறேன். கிருஷ்ணா இன்ஜினியரிங்ல MBA பண்ற ஸ்டூடெண்ட். என்னோட மேஜர் மார்க்கெட்டிங் எடுத்திருக்கேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, மார்க்கெட்டிங் லைன் எந்த அளவுக்கு பொண்ணுங்களுக்கு ஒத்து வரும், அவங்களுக்கான வாய்ப்புகள் அதுல என்னென்ன இருக்கு, அவங்களோட கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கு.
கார்த்திகா, இந்த க்வெஸ்சனுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா மற்ற எத்தனையோ வேலைகள் மாதிரி மார்க்கெட்டிங் வந்து ஆண் பெண்ணுன்னு அந்த பேதமே கிடையாது. ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். இப்போ ரெண்டு பேருக்கும் ஐடியலான ப்ரொஃபஷன் தான் இது. ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ வந்து நிறையா இந்த அட்வர்டைசிங் ஃபீல்டில் நிறையா லேடிஸ் இருப்பாங்க. பிகாஸ் க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கிற அந்த ஒரு ஃபீல்டு அது. பெண்களுக்கு இயற்கையாகவே க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால அந்த ஃபீல்டு வந்து லேடிஸ்க்குன்னு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வளர்ந்து வர இன்னொரு ஒரு துறை வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ், அதாவது பொதுஜன தொடர்பு. அங்கேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க ஜென்ஸை விட. ஸோ இது வந்து இது ரெண்டும் வந்து லேடிஸ்க்கு மோர் உகந்ததுன்னு சொல்ல மாட்டேன். ஆண் பெண் அதாவது பேதமே இல்லாத ஒரு துறை தான் மார்க்கெட்டிங். பட் இந்த ரெண்டு ஃபீல்டு வந்து மோர் பாப்புலர் அமங் விமன்.
என்னுடைய அடுத்த கேள்வி வந்து, மார்க்கெட்டிங் லைன்ல ஷைன் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு MBA யூஸ்ஃபுல்லா இருக்கும்?
மார்க்கெட்டிங் கரும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவையானது வந்து காமன் சென்ஸ், நல்ல கிரியேட்டிவிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க். இந்த தொழிலுக்கும் தேவை, மார்க்கெட்டிங்க்கும் ரொம்ப தேவை. ஸோ இதுதான் ரொம்ப தேவை. உங்களுக்கு MBA தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற பிஸ்னஸ் மேன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு விவேக்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஜெயின்சன்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு கெவின் கேர் ஆகட்டும், இல்லை ஒரு மெடிமிக்ஸ் அந்த கம்பெனி ஆகட்டும், இவங்க யார் ஓனர்ஸ் யாருமே வந்து MBA கிடையாது. இருந்தாலும் தேர் ஆல் பீன் வெரி சக்சஸ்ஃபுல். பட் MBAங்கிறது வந்து என்ன, MBAங்கிறது அகடமிஷியன்ஸ், அதாவது ரிசர்ச்சர்ஸ் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற கம்பெனிஸையும் ஃபெயிலியர் ஆன கம்பெனிஸையும் ஸ்டடி பண்ணி இதனால தான் அவங்க சக்ஸஸ் ஆனாங்க, இதனால் அவங்க ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படின்னு வகுத்துருக்காங்க சில பாடங்களை. அந்த பாடங்களை நம்ம படிக்கும் போது அவங்க செஞ்ச தவறுகளை நம்மளால் திருத்திக்க முடியுது, அவங்க என்ன நல்லது பண்ணாங்களோ அதை நம்மளால் அடாப்ட் பண்ணி தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதுக்கு வழி பண்ணுறது தான் MBA. ஸோ MBA இருந்தால் தான் மார்க்கெட்டிங் பண்ணுமாங்கிறது அந்த க்வெஸ்சன் இல்லை, தேவையில்லை. பட் MBA ரொம்ப யூஸ்ஃபுல், அதுதான் சொல்லுவேன். அதனால தான் இப்போ இந்த விவேக்ஸ் ஆகட்டும், CK ரங்கநாதன் ஆகட்டும், இல்லை கெவின் கேர், மெடிமிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இவங்கெல்லாம் MBA இல்லைனா கூட இவங்க குழந்தைகள் எல்லாரும் MBA படிக்க வச்சிருக்காங்க இல்லையா, அவர் படிக்க வைக்கிறாங்க இல்லையா, அதில் இப்போ ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா.
இந்த கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தியோட மார்க்கெட்டிங் பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட்டிங் பற்றி பேசும்போது பிராண்டுன்னு ஒரு வார்த்தை வருது. பிராண்ட்னா என்ன?
ஒரு மார்க்கெட்டர் ஒரு பொருளை முதன்மைப்படுத்துறதுக்கு அவர் செய்யும் பல முயற்சிகள் தான் பிராண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை பிராண்டா ஆக்கிறது, எல்லாமே மினரல் வாட்டர் இருந்தாலும் அக்வாஃபினான்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கும் போது அது மற்றவங்களோட ஜாஸ்தி விலை இருந்தாலும் கஸ்டமர்ஸ் போய் வாங்குறாங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பிராண்டா கிரியேட் பண்ண அது பெப்சி அந்த கம்பெனியோட ஒரு சக்சஸ். இதோட சம்மந்தமா நிறைய விஷயங்கள் இருக்கு. பிராண்ட் நேம் ஃபார் இன்ஸ்டன்ஸ், பிராண்டுக்கு பேர், அதான் பேருங்கிறது காமசமாக வைக்க முடியாது. அதுக்கு அந்த பிராண்டை கிரியேட் பண்றதுக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிராண்ட் நேம், நல்ல பேர் வைக்கிறது. இப்போ ஆவின் பால் அப்படின்னு அந்த பேர் வச்சாங்க. ஆவின்னா ஆனா பசு, அதாவது பசுவின் பால். அதோ ஆவின்னு சொல்லும் போதே கஸ்டமருக்கு இது தூய்மையானது, கிளீனான பால், ஹைஜீனிக்கா இருக்குங்கிற எல்லாத்தையும் அந்த பேரை எவ்வளவு அழகா சொல்லிடுறது பாருங்க. சோ பிராண்டை உருவாக்குறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நல்ல இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பிராண்ட் நேம் கிரியேட் பண்றது. இதோட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேணும்னா கிராக் கிரீம் சொல்லலாம். கால் வெடிப்புக்கு போடுற அந்த கிராக் கிரீம், KRACK கிரீம் நீங்க பாத்துருப்பீங்க. இன்னைக்கு நம்பர் ஒன் பிராண்ட் அந்த கேட்டகரியில அதுதான். அந்த கிராக்ங்கிறது ஏதோ சாதாரண பேரா நினைக்காதீங்க. இப்போ காலில் வெடிப்பு இருந்ததுன்னா சாதாரண அடிமட்ட மக்கள் கூட என்ன சொல்லுவாங்க, பித்த வெடிப்புங்கிற அந்த வார்த்தை யாருமே யூஸ் பண்றது இல்லை. அது கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு, யாருக்குமே தெரியாது. சோ அவங்களும் வந்து காலில் கிராக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ காலில் கிராக்கு அப்படின்னு அதுக்கு மருந்து வேணும் உங்களுக்கு தோணும் போது உங்களுக்கு தோன்ற மொதல் பிராண்ட் கிராக், கிராக் கிரீம். இதோட சக்சஸ் இதுல மட்டும் இல்ல, இப்ப நீங்களே வந்து ஒரு பிராண்ட் உருவாக்குறீங்க, கிராக்கு போட்டியாளரா ஒரு பிராண்ட் உருவாக்கி அதை நீங்க விளம்பரப்படுத்துறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப அந்த விளம்பரத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்கள் காலில் கிராக்கா, எங்க பிராண்ட யூஸ் பண்ணுங்கன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா கிராக்குங்கிற அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போதெல்லாம் கிராக்க பிராண்டை தான் அட்வர்டைஸ் பண்றீங்க. அதாவது ஜூடோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கராத்தேங்கிறது கையால எதிரி அடிக்கிறது, ஜூடோங்கிறது எதிரியோட கையை எடுத்தே எதிரி கையை அடிக்கிறது. அதுதான் கிராக் பண்ண அதோட ஸ்ட்ராட்டஜி.
இப்போ ஒரு நல்ல பேரை சொன்னீங்க கிராக்ன்னு, பேர் ஏதாவது ஃபெயிலியர் ஆன பேர் ஏதாவது இருக்கா?
நிறைய இருக்கு, சிலதெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அதாவது மலையாளம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா தயவு செய்து ஹாப்பி சாப்பிட்றீங்களான்னு தப்பி தவறி கூட அவரை கேட்டுறாதீங்க. அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி தப்பாக ஒரு பிராண்ட் நேம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். அந்த பிராண்ட் ஏன் கேரளாவில் பயங்கர ஃபெயிலியர் ஆச்சுங்கிறது உங்களுக்கு புரியும்.
இப்போ சில பேர் வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கு. இப்போ ஹமாம், ரெக்ஸோனா அந்த மாதிரி பிராண்ட்லாம் எடுத்தீங்கன்னா
ஏன் விட்டுட்டீங்க? சோனி இருக்கு, ஏரியல் பெரிய டிடர்ஜென்ட் பிராண்ட் இன்னைக்கு, ஆனால் ஏரியல்லாம் டிவி ஆண்டனான்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால் லான்ச் பண்ண பிராண்ட். இப்போ லக்ஸ்னு பேர் இருக்கு, அர்த்தம் யாருக்குமே தெரியாது, அந்த கம்பெனிக்காரங்களுக்கே தெரியாது. ரின்னு இருக்கு, ஏன்னா அந்த காலத்துல வந்து பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்மளோட அப்பாக்களோட பேர்லாம் எடுத்துங்க, கணேஷ், குமார், ரமேஷ், ஒரு 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 ஏதோ அதாவது பேர் வைக்கணும், நம்பர் வைக்கக்கூடாது, ஏதோ பேர் வைக்கணும்னு ஒரு பேர் வைப்பாங்க. அதனால ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்ல. ஆனா இந்த காலத்துல அப்படியா இருக்கு, ஒரு பேர் வைக்கணும்னா அதுக்குன்னு சில புத்தகங்கள் போய் வாங்குறோம், அதுக்கு சில கன்சல்டன்ட் போய் பேசுறோம், ஜோசியர்கிட்ட கூட போயிட்டு இந்த லெட்டர்ல ஏதாவது பேர் சொல்லுவான்னு கேட்கறோம். அதாவது பேர் வைக்கணுங்கிறது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்பதான் வந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்துல இருந்தது 2 பிராண்ட் 3 பிராண்ட், பேர் வைக்கணுங்கிற யாரும் ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியாதுங்கிறதுனால தான் பிராண்ட் நேம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன்.
இப்போ பிராண்ட்னா பேர் தவிர என்ன இருக்கு?
நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு கலர்ஸ், பிராண்ட் கலர்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு நல்ல கலர் ஒவ்வொரு ஆட்டையும் ஒவ்வொரு ஆட்லையும் ஒவ்வொரு கலர் நீங்க போட முடியாது. இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, நீங்க திரும்பி கூட பார்க்க வேணாம், ஒரு பொட்டி கடையில் ஏதாவது நீளமா தெரிஞ்சாலே அது பெப்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெட்டாக ஏதாவது தெரிஞ்சாலே அது கோக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது அதான் அவங்களோட அந்த பிராண்ட் கலர்ஸ். இப்போ மெக்டானல்ஸ்னா மஞ்ச கலர். ஸோ அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸை நீங்க கொடுத்தாகணும். ஒன்று, செகண்ட், பிராண்டுக்கு உண்டான ஒரு பேஸ் லைன், அதாவது நம்ம தமிழ் பட பாணியில் சொல்லணும்னா பஞ்ச் டைலாக். பிராண்டோட ஒரு வருஷத்துக்கு கதை இருக்குங்க, எல்லாத்தையும் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அதை ஒரு வரியில, 3 வார்த்தைகள்ல 4 வார்த்தைகள்ல நச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா. இப்ப நைக்கே சொல்றாங்க ஜஸ்ட் டூ இட், அதாவது அவங்களுடைய அத்தனை கதையும் 3 வார்த்தைகள்ல சொல்லிடுறாங்க. ஸோ அதுதான் பிராண்ட் பேஸ் லைன். இப்போ பெப்சி எடுத்துக்கோங்க, குழந்தை கூட சொல்லணும் உள்ளம் கேட்குமே மோர்னு, அதுதான் அவங்களுடைய பேஸ் லைன். இப்போ ரொம்ப அழகா இவங்க சொன்னாங்க, டிவிஎஸ் ஸ்டார், செயல் வீரர்களின் புயல் வாகனம், 4 வார்த்தையில தான் யாரு, தான் எப்படிப்பட்டவர், தான் பிராண்ட் எந்த மாதிரிங்கிறதெல்லாம் எவ்வளவு அழகா 4 வார்த்தையில சொல்றாங்க பாருங்க. ஸோ அந்த பிராண்ட் பேஸ் லைன் முக்கியம். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சிவாஜின்னு ஒரு படம், அந்த படத்தோட என்டையர் ஃபிலிமை 2 வார்த்தையில சொன்னாங்க, த பாஸ். மற்றதெல்லாம் கொஞ்சங்களுக்கு கூட தெரிஞ்சிடும் என்ன சொல்ல வராங்கிறது. ஸோ பிராண்ட் பேஸ் லைன், அதாவது பஞ்ச் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
இன்னொரு காலர் லைன்ல இருக்காரு, அவரோட கேள்வியை கேட்போம். வணக்கம்
சார். வணக்கம் சங்கர்.
சொல்லுங்க.
நான் வந்து சேல்ஸ்ல இருக்கேன் சார். நான் ஒரு நேர்லி ஒரு FMCG ஒரு 20 இயர்ஸா நான் இருக்கேன் நான் சேல்ஸ்ல. எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். என்னன்னாக்கா இப்ப வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்ப யார கேட்டாலும் நான் வந்து எதுல இருக்கேன் அப்படின்னாக்க, நான் வந்து இப்ப மார்க்கெட்டிங்ல இருக்கேன் அப்படின்னாக்க, எனக்கு புரியல சேல்ஸ்னா என்ன மார்க்கெட்டிங்னா என்ன. எனக்கு வந்து அது ஒரு மேஜர் டவுட். ஏன்னா சேல்ஸ்ங்கிறது இப்ப யாருமே சொல்றது இல்ல. எனக்கு அது ஒரு மேஜர் டவுட் இருக்கு சார்.
நல்ல கேள்வி. இது
சேல்ஸ்ங்கிறது மார்க்கெட்டிங்கோட ஒரு அங்கம் அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் நான் ஒருபடி மேல சொல்ல போனோம்னா சேல்ஸ் மேல என்ன கோச்ச கூடாது. மார்க்கெட்டிங்கோட வேலையே வந்து சேல்ஸ் தேவையில்லாம ஆக்குறது தான். இதை நான் சொல்லல, பீட்டர் டிரக்கன் ஹார்வர்டோட ப்ரொஃபசர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ மார்க்கெட்டிங்னா என்ன நம்ம ப்ரோக்ராமோட முதல்ல பார்த்தோம். அதாவது கஸ்டமரோட தேவைகளை அறிஞ்சு அந்த தேவையை மற்ற காம்படிட்டரை விட பெட்டரா பண்ணி அவரோட சாட்டிஸ்பாக்சனை கொண்டு வர்றது தான் மார்க்கெட்டிங். நம்ம பார்த்தோம் அந்த சாட்டிஸ்பாக்சன் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை விற்கிறதுக்கு நீங்க அவசியம் ரொம்ப சிரமப்படவே வேண்டாமே. ஸோ இட் பிகம் கஸ்டமரே தேடி வந்து உங்க கடையிலேருந்து வாங்குவாங்க. இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துக்கங்க. அந்த தனக்கு ஃபேர்னஸ் போனோம், அதுக்கு உண்டான க்ரீம் ஏதோ இருக்கு அப்படிங்கும் போது கஸ்டமரே தானே முன் வந்து வாங்குவாங்க. நீங்க விற்கணுங்கிற அந்த கஷ்டமே பட வேண்டாம். அதனாலதான் சேல்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பொருளை விற்கிறது. மார்க்கெட்டிங்னு பாத்தீங்கன்னாக்க கஸ்டமர் எப்படி வாங்க வைக்கிறதுன்னு பாக்குறது தான் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு ரெண்டு மூணு வித்தியாசத்தை நீங்களே யோசிச்சிங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு.
இப்போ சேல்ஸ்னா ஒரு இருக்கிற ப்ராடக்ட விற்க முடியும். இப்போ இல்லாத ப்ராடக்ட் ஆனால் ஒரு தேவை இருக்கு ஆனால் ஒரு ப்ராடக்ட் இல்லை. இப்போ நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உதாரணம் வந்து மார்க்கெட்டிங்னு சொல்ல முடியுமா?
கண்டிப்பா தாராளமாக சொல்லலாம். அதில் தான் சொல்லுவாங்க சேல்ஸ்மேனுக்கு வந்து அன்னைக்கு தான் முடிக்க வேண்டிய டார்கெட் தான் முக்கியம், அந்த மாதம் முடிக்க வேண்டிய டார்கெட் தான் முக்கியம். ஆனால் ஒரு மார்க்கெட்டிங் செய்கிறவனுக்கு அடுத்த வருஷம் வர வேண்டிய கஸ்டமருக்கு இன்னைக்கு நாம என்ன செய்வோங்கிறத யோசிக்கணும். அதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்.
இப்போ வந்து ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு கடைக்கு கொண்டு போய் ப்ராடக்ட் எல்லாம் வந்து சப்ளை பண்ணி டிஸ்பிளே பண்ணிட்டான்னா அந்த ப்ராடக்ட் விற்கலன்னா அது சேல்ஸ்மேனோட ஃபெயிலியர்னு சொல்லுவீங்களா இல்ல மார்க்கெட்டிங்கோட ஃபெயிலியர்னு சொல்லுவீங்களா?
அதாவது ப்ராடக்ட் என் கஸ்டமர் கண்ணில் படுது, ப்ராடக்ட் கஸ்டமர் அதை ரீச் பண்ணிடுது, அதுக்கப்புறமும் அந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கலனா அது டெஃபினட்டா ஈதர் மார்க்கெட்டிங்கோட மிஸ்டேக்கா இருக்கும் இல்ல அந்த தயாரிச்ச ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்டோட மிஸ்டேக்கா கூட இருக்கலாம்.
இப்போ மார்க்கெட்டிங் மூலமா ஒரு இல்லாத தேவைய கஸ்டமர் மனசுல உருவாக்க முடியுமா?
கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் என்னன்னு முதலே பார்த்தோம். மக்கள் வாடிக்கையாளர் யாரு, அவருக்கு என்ன தேவை, அந்த தேவையனால எப்படி பூர்த்தி பண்ண முடியும்னு தான் நம்ம ஆரம்பிச்சோம். சோ அந்த தேவையே உங்களுக்கு இல்லைன்னா என்னால இந்த மார்க்கெட்டராலையும் என்ன பண்ணாலும் என்னால் அந்த ப்ராடக்ட்டை விற்க முடியாது.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு அக்ஷய திருத்தியான்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு அக்கேஷனாக அதை கிரியேட் பண்ணி நம்மளை வந்து தங்கத்தை வாங்க வைக்கிறாங்க இல்லையா.
அக்ஷய திருத்தி அன்னைக்கு தங்கம் வாங்கினா அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு தங்கம் சேரும்ன்ற நம்பிக்கை மக்கள் மனசில் இருந்ததுனால அதோட அடிப்படையில் தான் மார்க்கெட்டர்கள் வந்து அக்ஷய திருத்தி அன்னைக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து உங்களை உள்ளே வைத்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இதை நீட கிரியேட் பண்ணலை, மக்கள் மனசுலேயே அது இருந்ததுனால தான் அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண முடிஞ்சது. அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன், அப்போ சொன்னதே நான் திருப்பியும் சொல்கிறேன், மக்கள் மனசில் என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை தான் நீங்கள் பூர்த்தி செய்ய முடியுமே ஒழிய இல்லாத தேவையை உங்களால் உருவாக்கவே முடியாது.
அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் ஒரு முக்கியமான அங்கம் வந்து மக்களோட மனசில் இருக்கிற தேவையை புரிஞ்சுக்கிறது.
நீங்கள் அதுக்குள்ளேயும் பாதி எம்பி ஆகிட்டீங்க.
கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பற்றி நிறைய விஷயத்த தெரிஞ்சுட்டுருக்கோம். சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி வந்து ரொம்ப அருமையாக வந்து உதாரணத்தோட பல ஐடியாக்கள் வந்து மார்க்கெட்டிங்னா என்ன, பிராண்டுனா என்ன, பொசிஷனிங்னா என்ன எல்லாம் வந்து விளக்கமாக சொல்லியிருக்காரு. அடுத்த தடவை நீங்களே வந்து கடைக்கு போகும்போதோ இல்லை விளம்பரத்தை பார்க்கும்போதோ எப்படி இந்த கம்பெனிகள் எப்படி இந்த பிராண்டுகள்லாம் வந்து நமக்கு மார்க்கெட் செய்கிறாங்க, நம்ம ஒரு வாடிக்கையாளராக இருந்து எப்படி இதை பார்க்க முடியும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ் கிருஷ்ணமூர்த்திக்கு நன்றி.
கம்பெனிஸ் மட்டும் இல்லை மாறி வர்ற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நாமளும் நம்மளை மார்க்கெட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், நம்புறேன்.
நன்றி சதீஷ்.
தேங்க்ஸ்.
இந்த கிழக்கு பாட்காஸ்ட் பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் வந்து தொலைபேசியில் வந்து 9500045642 கூப்பிடலாம், இல்லைனா இமெயில் மூலமாகவும் நமக்கு வந்து அனுப்பலாம். இமெயில் அட்ரஸ் வந்து kpc@nhm.in. இந்த மாதிரி ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வாரம் சந்திப்போம். டில் தென் பாய் ஃப்ரம் சத்யா.